இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசிரியரனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசிரியரனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசிரியரனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசிரியரனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசிரியரனும் பரம்பொருளின் ஆசிரியரனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தலையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு விடை கண்டு அதில் இருந்து சில அனுபவத்தை பெறுவதற்கோ நாங்கள் முனைகின்றோம். அதன் பிரகாரம் நேற்று நான் சொன்ன நான்கு கேள்விகளும் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து வந்த கேள்வி, நான்கு கேள்விகளும் ஒரு அன்பரிடமிருந்து அதுக்கு சைவ சித்தாந்த முறைப்படி விளக்கம் காணலாம் பாபாஜியின் தெய்வீய குரலுடன் சேர்ந்து என்பதால் அந்த கேள்விகளை இன்று எடுத்து விடுகின்றேன். ஏனென்றால் இன்று வேறொரு கேள்விகளும் வரவில்லை. அந்த நான்கு கேள்விகளில் முதலாவது கேள்வியாக இந்த அன்பர் குடும்பமாக இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கின்றார் என்பது இந்த கேள்விகளில் இருந்து தெரிகின்றது. அவருடைய முதலாவது கேள்வி, பாபாஜியின் புத்தகத்தில் ஒரு இடத்தில் நான்கு யுகங்களை பற்றி பாபாஜி குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதாவது முதலாவதாக சத்திய யுகம், திரோதா யுகம், துவாபர யுகம், இப்போது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். இந்த யுகங்கள் பாபாஜியின் புத்தகத்தில் இந்த நான்கு யுகங்களிலும் சாதகர்களுக்கு அல்லது அடியார்களுக்கு அல்லது ஆன்மாக்களுக்கு நான்கு வழிகளை பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யுகங்களில் இறைவனை நினைப்பதற்கு முதலாவது யுகமாகிய சத்திய யுகத்தில் தியானம் பரிந்துரைக்கப்பட்டது. அந்த யுகத்தில் ஆன்மாக்கள் இருக்கும்போது இரண்டாவது யுகமாகிய திரோதா யுகத்தில், திரேதா யுகத்தில் யோக வழிபாடு, யோக முறையில் இறைவனை நினைக்கும் விடயம் பரிந்துரைக்கப்பட்டது. அதுக்கடுத்த யுகமாகிய துவாபர யுகத்தில் பூஜா சாதனை மூலம் இறைவனை நினைப்பதற்குரிய வழிவகை கொடுக்கப்பட்டதென்றும், இப்போது நடந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில் ஜபம் முக்கியமிடத்தை பெறுகின்றது இறைவனை நினைப்பதற்கு என்று பாபாஜி கொடுத்திருக்கின்றார். இது பாபாஜி கொடுத்த விடயங்கள். இந்த அன்பரின் கேள்வி சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்த கேள்வி. அதாவது இந்த யுகங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன, மூன்று யுகங்கள் முடிந்துவிட்டன, கலியுகத்தில் நாங்கள் இப்போது இந்த உடலில் இருக்கின்றோம். அவருடைய கேள்வி என்னவென்றால், இந்த யுகங்கள் முடிந்து யுகங்கள் திரும்ப தொடங்கும் போது இருக்கின்ற உயிரினங்கள் ஆன்மாக்கள் எல்லாம் அழிந்து மீண்டும் பிறக்கின்றனவா என்பதே அவருடைய கேள்வி. அருமையான கேள்வி, அருமையான சிந்தனை. இது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அது என்ன? முதலாவது, இந்த அன்பருக்கு தெரிய வேண்டும் உயிரினங்கள் ஆன்மாக்கள் என்று போட்டிருக்கின்றார் தன்னுடைய எழுத்தில். உயிரினங்கள் என்றால் அது அவர் குறிப்பிட்டது உடல் சார்ந்ததை. ஏனென்றால் உயிரினங்கள் என்று குறிப்பிடாமல் உயிர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றால் அது ஆன்மாவுக்குரிய ஒரு பெயர் என்று படித்திருக்கின்றோம். அதாவது இந்த உடலில், எந்த உடலிலும் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பிராண சக்தி கிடைக்கும் போது மனித உடலில் முக்கியமாக அது உயிர் என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே உயிரினங்கள் என்று அவர் சொன்னது ஒரு வகையான வர்க்கம். ஆகவே இந்த உடல்கள் முழுக்க அழிக்கப்படுகின்றன இந்த யுகங்கள் மாறும் போது. அதில் ஒரு விதமான கேள்வியலும் இல்லை. உடல்கள் அந்தந்த யுகம் முடிவில் உடல்கள் ஒடுக்கப்படுகின்றன. அடுத்த யுகத்தில் மீண்டும் உடல்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு என்ன படித்திருக்கின்றோம்? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஆன்மாக்கள் அழிவதில்லை. ஆன்மா அனாதியானது. பதி, பசு, பாசங்கள் அனாதியானவை. அவை என்றும் உண்டு. ஆகவே இந்த யுகங்கள் மாறினாலும் எங்களுடைய ஆன்மாக்கள் பதி, பசு, பாசம் என்ற மூன்று நிலைகளும் என்றும் உண்டு. ஆகவே அந்தந்த யுகத்திலிருந்து மற்ற யுகத்திற்கு போகும்போது அந்த யுக முடிவில் அந்த முடிவில் இருந்த உடல்கள் முழுக்க அழிக்கப்படுகின்றன. ஆனால் மற்றைய யுகம் தொடங்கியவுடன் எல்லா உடல்களும் மீண்டும் இறைவனால் சிருஷ்டிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த உடல்களை சிருஷ்டித்தவுடன் அந்த உடல்களுக்குள் அந்த யுகம் தொடங்கும் போது ஆன்மாக்கள் எந்தெந்த நிலையில் இருந்தார்களோ அந்தந்த நிலையை வைத்து அந்த உடல்களுக்குள் ஆன்மா புகுத்தப்பட்டு மீண்டும் அந்த யுகத்தில் அனுபவத்தை பெறுவதற்காக அவர்களுடைய வினை மூலம் அவர்கள் அந்த உடலில் வாழ்கின்றார்கள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இந்த யுகங்கள் பலவாக இருந்தாலும் ஆன்ம சுழற்சி என்பது இறுதியாக, அது எத்தனையோ கோடி பிறப்பாகவும் இருக்கலாம், இறுதியாக பதிஞானம், அதாவது இறைவனே வந்து அந்த ஞானத்தை தரும் வரை உடல் எடுக்கும் நிலையில் இருந்து விடுபடாது. அந்த ஞானம் கிடைத்தவுடன் கூட அந்த ஆன்மாக்களுக்கு இடம் உண்டு. அது விஞ்ஞான கலர் நிலையிலிருந்து பதிஞானத்தை அடைந்த நிலை. அந்த நிலைகளில் கூட இந்த உலகங்கள் யுகங்கள் அழிந்து மற்ற யுகம் வரும்போது ஆன்மாக்கள் இருக்கும். ஆனால் இறைவன் பதியில் இருக்கும், பதி ஞானத்துக்குள் இருக்கும், இறைவனுக்குள் இருக்கும். ஆகவே இந்த ஆன்மாக்களுக்கு அழிவில்லை. ஆனால் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்தந்த நிலையில் அதுதான் இறைவனுடைய திட்டமே. இந்த ஆன்மாக்கள் அனாதியிலேயே ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருந்த ஆன்மாக்களை இறைவன் அந்த ஆணவ பிடியிலிருந்து விடுவிக்கின்றார். அதற்கு பல வருடங்கள் எடுக்கலாம், பல யுகங்கள் எடுக்கலாம். அந்த ஆன்மாக்கள் அனுபவப்பட்டு தன்னுடைய அனுபவம் மூலம் அந்த நிலையை அடைவதற்கு, ஆனால் அந்த நிலையை ஊக்குவிப்பதற்குத்தான் இப்படியான குருமார்கள், சத்குரு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் இறைவன் அடியை நோக்கி செல்வதற்கு. அதன் பிறகு கூட நாங்கள் பதிஞானத்தை அடைந்த பின் நாங்கள் அந்த நிலையில் இறைவனின் கீழ் அந்த என்ன சொல்வது, அந்தந்த உலகங்களில் நாங்கள் வசிப்போம். அதாவது சகல நிலைக்குரிய, சகலருக்குரிய நிலை, பிரளயாகலருக்குரிய நிலை, விஞ்ஞான கலருக்குரிய நிலை என்று அந்தந்த இடங்கள் உலகங்கள் உண்டு. அந்தந்த உலகங்களில் ஆன்மாக்கள் வசிக்கும், ஆனால் உடலில் வசிக்காது இறுதி நிலைக்கு பின் என்பதுதான் இங்கு அதனுடைய கருத்து. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. அது சைவ சித்தாந்த அடிப்படையில் தெரிந்திருக்க வேண்டிய கேள்வி. ஆகவே நாங்கள் அந்த இறைவனின் பதிஞானத்தை எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி மூலமாக எவ்வளவு விரைவான புறப்புகளில் எடுத்து முடிக்க இயலுமோ அதை எடுத்து முடித்து விட்டோம் என்றால் துன்பம் இல்லை. அதுதான் மிகவும் முக்கியம் இங்கு. ஆனால் சிலர் யோசித்தால், அட இது யுகக்கணக்கில் இருக்கின்றதே, நாங்கள் எங்களுடைய பாணியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்போம், அந்த யுகங்கள் வந்து போகும்போது இன்னும் பலகாலம் இருக்கின்றதே என்று நினைத்துவிட்டால் துன்பந்தான் மிச்சம். இப்போது எப்படி இந்த துன்பத்தில் உழல்கின்றோமோ இதே துன்பத்தில் தொடர்ந்து பிறவி எடுத்து பிறவி எடுத்து பிறவி எடுத்து திரிய துன்பப்பட வேண்டுமே என்பதுதான் அது நியதி. ஆகவேதான் அந்த அன்பருடைய கேள்விக்கு இதுதான் பதில். அடுத்த கேள்வி தொடர்ச்சியாக கேட்டிருக்கின்றார். அதுவும் பாபாஜியின் புத்தகத்தில் இருந்துதான். நாங்கள் இந்த சமாதி நிலைகளை எட்டுகின்றோம் தானே, நாங்கள் என்றால் இந்த சமாதி நிலையை அடைபவர்கள் விஞ்ஞான கல வக்கத்தினர். அந்த சமாதி நிலையை அடைபவர்களுக்கும் இந்த யுகங்கள் அழிந்து ஆரம்பமாகும் போது அவர்கள் மீண்டும் அந்த ஆன்மாக்கள் மீண்டும் வந்து தங்களுடைய தொடர்ச்சியான சாதனைகளை செய்து திரும்பவும் சமாதி அடைய வேண்டுமா என்பது அடுத்த கேள்வி. நிச்சயமாக இல்லை. எல்லா ஆன்மாக்களும் எந்தெந்த நிலையில் அந்த யுகங்கள் அழியும் போது இருக்கின்றனவோ அந்தந்த நிலையில் அடுத்த யுக தொடக்கத்தில் அவர்களுக்கு உடல் உண்டு. அதைத்தான் முதல் கேள்வியிலும் இறுதியாக சொல்லி இருக்கின்றேன். அந்த பதிஞானத்தை அடைந்தால்தான் உடல் இல்லாத நிலையே தவிர அது வரைக்கும் உடல் உண்டு. சமாதியில் கூட பல வகை சமாதிகள் இருக்கின்றன. உடலுடன் சம்பந்தப்பட்ட சமாதிகளாகத்தான் இருக்கின்றது. அவையெல்லாம் அந்தந்த நிலையில் அவர்களுடைய கலி யுகங்கள் முடியும் போது அந்தந்த நிலைகளில் அந்த ஆன்மாக்கள் இருந்தனவோ அந்தந்த நிலைகளிலேயே அவர்களுக்கு மீண்டும் உடல் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இவர் சொன்ன முதல் ரெண்டு கேள்விக்கும் உரிய சுருக்கமான பதில், யுகங்களின் இறுதியில் உடல்கள் அழிக்கப்படுகின்றன, ஆன்மாக்கள் அழிவதில்லை. அடுத்தது கேட்கின்றார், அதோடு சம்பந்தப்பட்ட கேள்விதான், பிரம்மாவிற்கு ஒரு நாள் என்பது பல யுகங்கள் பல வருடங்கள் என்று எங்கேயோ படித்திருக்கின்றேன் ஐயா. இது அவருடைய சொந்த கேள்வி. பிரம்மாவின் காலம் ஒரு நாள் என்பது பல யுகங்கள் என்கின்றார். அதை பற்றிய சிறிது விளக்கம் தருவீர்களா என்று. இதை பற்றி நாங்கள் அருளாளர்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம், சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த காலங்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. அதை ஒரு உபமானம் மூலம் பார்த்தால் இந்த கேள்வி எழும்பாது. ஒரு ஈசலை எடுத்தீர்கள் என்றால் அதற்குரிய வாழ்வு காலம் பல நாட்கள் என்று சொல்லலாம், அல்லது சில மாதங்கள் என்று சொல்லலாம். அது அந்த வாழ்வு முடியும் போது ஒரு நேரத்தில் விழுந்து இறந்துவிடும் ஈசல். அப்போ அந்த ஈசல் நினைத்ததாம், இது பேராசிரியர் சொன்ன உதாரணம், இந்த மனிதர்களை பார்த்து தான் அந்த வாழும் சில நாட்களிலோ மாதங்களில் அட இவங்கள் மனிதராக இருக்கிறார்களாக இருக்கிறாங்களே, இவங்கள் எவ்வளவு யுகங்கள் வாழ்கின்றார்கள், என்னுடைய இறப்பு சில நாட்கள் தானே, ஓ குறுகிய காலந்தானே என்று ஈசல் யோசித்ததாம். அதே போல்தான் நாங்களும் மனிதர்கள். எங்களுக்கு மேலிருக்கும் மேலான நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் அவர்களுக்கு ஒரு நாள் எங்களுடைய மனித வாழ்க்கையில் கணக்கிட்டால் பல பல வருடங்கள் என்று யோசித்து ஏங்குகின்றோம் அல்லது சிந்திக்கின்றோம் என்றால் அதில் அர்த்தமில்லை. அவர்கள் அவர்களுடைய நிலையில் அவர்கள் இருக்கும் காலம் தான் இங்கு முக்கியமானது. ஆகவே ஆன்ம நிலையில் மேல் நிலையில் இருப்பவர்களுக்கு காலம் என்பது அதிகம். அதை கிரியா யோகா முறைப்படி சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்றைத்தான் நாங்கள் வைத்து எங்களுடைய பிராணாயாம பயிற்சியை செய்கின்றோம். அதை விட மேலதிகமாக பயிற்சிகளை செய்கின்றோம். இந்த மூச்சுக்காற்று தான் உங்களுடைய காலத்தை நிர்மாணிக்கிறது. காலத்தை நிர்மாணிக்கிறது இறைவன். இந்த மூச்சுக்காற்று தான் உங்களுடைய எவ்வளவு காலம் உங்களுடைய இந்த உடலில் இருக்கலாம் என்பதை நிர்ணயிக்கின்றது. ஆகவே இந்த மூச்சுக்காற்றை நாங்கள் ஒழுங்காக ஒழுங்குபடுத்துவோமாக இருந்தால் மனித உடலிலேயே 80 வயதிலிருந்து 100 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் 100லிருந்து 120 வயதாக சாதாரண வாழ்க்கையில் இருந்து கொண்டு வரலாம் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு மேலாக சித்த நிலைகளில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு நிமிடத்துக்கே ஒரு மூச்சு தான் விடுவார்கள். நாங்கள் விடும் மூச்சு 15 மூச்சு ஒரு நிமிடத்திற்கு. அவர்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மூச்சு விடுவார்கள் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு விடுவார்கள். ஆகவே இந்த கணக்கில் நீங்கள் பார்த்து கொண்டு போனால் பிரம்மா ஏன் பல யுகங்கள் இருக்க முடியாது? அவர் விடுவது ஒரு 1000 வருடத்திற்கு ஒரு மூச்சு காற்றாக இருக்கும் அவருடைய ஒரு மூச்சு. ஆகவே இந்த அவர் இந்த உடலில் இருப்பார் என்றால் இந்த மனித உடலில் இறைவனாக இருந்தாலும் மனித உடலில் இருப்பார் என்று நீங்கள் பார்க்கும்போது இந்த மூச்சுக்காற்று தான் அந்த நிலையை கொடுக்கின்றது. எவ்வளவு காலம் இருக்கலாம் என்று. அதனால் தான் அகஸ்தியர் எல்லாம் ஒரு யுகம் இருந்தார் அல்லது பல பல வருடங்கள் சித்தர்கள் இருந்தார்கள் என்று சொல்வதெல்லாம் மனித உடலிலேயே அவர்கள் விட்டு எடுக்கும் மூச்சுக்காற்று தான் கணக்கு. ஆகவே இது நாங்கள் யோகத்தில் இருப்பதால் அந்த வகையிலும் உங்களுக்கு சிறிய சிந்தனையை அங்கு கொடுக்கின்றேன். ஆகவே மூச்சுக்காற்று தான் எங்களுடைய வயதின் எல்லையை நிர்ணயிப்பது. ஆனால் எங்களுடைய காலத்தை நிர்ணயிப்பது இறைவன். அது உங்களுடைய வினைகள் மூலம். ஆகவே இந்த கேள்விக்கு இவ்வளவு பதிலும் இப்போது தாராளமாக காணும் பாபாஜியின் புத்தகத்திலிருந்து வந்ததை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையிலும் பார்க்கின்றோம். பாபாஜியின் கிரியா யோகா அடிப்படையிலும் இங்கு பார்க்கின்றோம். அவருடைய 4வது கேள்வி, பாபாஜி கொடுத்திருக்கின்றார் அந்த சொல்லை அப்படியே சொல்லிவிடுகின்றேன், நீங்களும் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கலாம். கிரியையின் போது எல்லா அனுஷ்டானங்களின் போதும் மனைவியை அணுகக்கூடாது. சுகத்தை பற்றியோ சொத்தை பற்றியோ எந்த நினைப்பும் கூடாது. கிரியை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாபாஜியிடம் நாங்கள் செய்யும் பாபாஜியிடம் மனதை நிலைநிறுத்தி செய்யும் ஒரு பயிற்சி என்று பாபாஜி கொடுத்திருக்கின்றார். இங்கே அவருடைய கேள்வி என்னவென்றால், மனைவியை அணுகக்கூடாது என்பதன் கருத்து என்ன? இந்த சொற்றொடரே பெரிய விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை பார்க்கின்றார். அது தவறில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவர் ஒரு ஆன்மா சிந்தித்திருக்கின்றது. இருப்பினும் இதற்குரிய விளக்கம் என்னவென்றால், கிரியையின் போது என்று சொல்வது பாபாஜியின் கிரியா யோகத்தில் நாங்கள் செய்யும் பயிற்சி தொகுப்பை சொல்லுவது கிரியா. யாராவது சாதகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களாக இருந்தால் உங்களை கண்டால் கேட்பார்கள், சாதனை செய்பவர்கள், நீங்கள் இன்றையான் கிரியா செய்து முடித்து விட்டீர்களா? அதாவது கிரியா என்றால் உங்களுடைய சாதனை, மொத்த சாதனை செய்தீர்களா என்பதுதான் அதன் விளக்கம். இந்தியாவில் கூடுதலாக அந்த பரிபாசை உண்டு. ஆகவே இந்த கிரியா நேரங்களில் மனைவியை அணுகக்கூடாது என்று சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால், என்னுடைய சிந்தையில் இருக்கும் காரணம், தந்திர யோகா அன்பு என்று உண்டு. ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம் இந்த கிரியாவின் போது மனைவியை அணுகக்கூடாது என்றால் இந்த கிரியா என்பது 30 நிமிட பயிற்சி தானே இப்போது செய்கின்றோம், அதற்குள் நாங்கள் ஏன் மனைவியிடம் செல்லப் போகின்றோம் என்று நீங்கள் நினைக்கலாம். மன்னிக்க வேண்டும், இந்த அன்பர் கேட்ட கேள்வி மனைவியை அணுக வேண்டுமா என்பதில்லை. அதையும் தந்து அவர் கேட்ட கேள்வி வேறு. அதை நான் பின்னுக்கு கொண்டு வருகின்றேன். அதை நான் தவறு விட்டு விட்டேன். அவர் என்ன கேட்டார் என்பதை இறுதியில் இந்த வசனங்களை தந்திருக்கின்றார். இறுதியில் கேட்ட கேள்வி வேறு. அதற்கு வருகின்றேன். நான் அதை இருக்க முழுமையாக பார்த்து விடுவோம். ஆகவே எங்களுடைய கிரியா பயிற்சி பல முறை சொல்லி இருக்கின்றோம். கிரியா யோகத்தில் அது 30 நிமிடங்களில் தொடங்கலாம். ஒரு நேரத்தில் அது 2 மணி நேரத்துக்கு செய்யலாம். இறுதி நேரத்தில் 8 மணி நேரம் இந்த கிரியா செய்யலாம் ஒரு நாளைக்கு. ஆகவே இங்கு பாபாஜி குறிப்பு கொடுத்தது அந்த அதியுயர் பயிற்சியான 8 மணி நேரமோ அல்லது வாழ்நாள் முழுவதுமோ அவர் செய்த பயிற்சியாக இருக்கலாம். அது அவருக்குத்தான் விளக்கம். ஆகவே கிரியா என்பது ஆக 30 நிமிஷ பயிற்சி தானே. அதுக்குள் ஏன் நாங்கள் உலகத்தை பற்றி சிந்திக்க கூடாது என்பது 30 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு விடயம்தானே, அல்லது சொத்தை பற்றி நினைக்காமல் செய்வோம் தானே, அல்லது மனைவியை பற்றி நினைக்காமல் செய்வோம் தானே, குடும்பத்தை பற்றி நினைக்காமல் செய்யலாம் தானே என்று கணக்கு போட்டுவிடக் கூடாது. இந்த சொல்லுக்குரிய அர்த்தம், இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் நீண்ட நேர பயிற்சியை குறிக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக இந்த பயிற்சிகளை நாங்கள் செய்யும் போது இன்னொரு விளக்கமும் அதில் இறுதியாக தரப்பட்டிருக்கின்றது. பெண் சாதகர்களுக்கு இதில் ஒரு சின்ன விளக்கு உண்டு, அவர்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்று தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவோம், உண்டென்று இருக்கு. அதுதான் அந்த சாதகரின் கேள்வி. மன்னிக்க வேண்டும் சாதகர், நான் மாறி அந்த கேள்விக்குறியை போட்டு விட்டு விட்டேன். உங்களுடைய கேள்வி, பெண் சாதகர்களுக்கு இருக்கும் விதி விலக்கு என்ன? நிச்சயமாக எங்களுடைய அறிவு கட்டியவரை அது பார்த்தால், அவர்களுடைய அந்த காலம், மாதவிடாய் காலம் என்று சொல்லப்படும் 3 நாட்கள், அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய முழு கிரியை பயிற்சியை நீங்கள் எடுத்தாலும் அதற்குள் ஜபம் உண்டு. இதில் சொல்ல இந்த வசனம் படிக்கும் போதும் ஜபம் அனுஷ்டா ஜபம் என்று படிக்கவில்லை, அனுஷ்டானங்கள் கிரியை என்று படித்திருக்கின்றோம். கிரியை என்பது என்றால் மொத்த சாதனை. அனுஷ்டானம் என்று சொல்லும் பாபாஜி அதில் போட்டிருக்கின்றார், அனுஷ்டானம் என்று சொல்வது ஜபம் பண்ணுதல். இதற்கு முதல் தான் அந்த அன்பர் இன்னொரு இடத்தில் அந்த மற்ற கேள்வியை எடுத்திருந்தார், 4 யுகங்கள். ஆகவே அந்த 4 யுகங்களில் இறுதியாக இருக்கும் கலியுகத்தில் ஜபம்தான் பரிந்துரைக்கப்படுகின்றது பாபாஜியினால். இந்த கலியுகத்தில் இருப்பவர்களுக்குரிய பயிற்சி முறையாய் கிரியா யோக சாதகர்களுக்கு அதுதான் எல்லா சாதகர்களுக்கும் உரியது என்பது. ஏனென்றால் இது யுகம் சார்ந்தது. ஆகவே அந்த ஜபம்தான் இப்போது நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் உடல்களில் இந்த கலியுகத்தில் எங்களுக்குரிய முக்கியமான ஒரு பயிற்சி நிலை. ஆகவே அந்த பயிற்சியை ஜபம் பண்ணுவதை அனுஷ்டானம் செய்வதென்று சொல்வார்கள். ஆகவே இந்த அனுஷ்டானத்தை செய்யும் போது கூட கிரியையாக இருக்கலாம், அதாவது மொத்த பயிற்சி, அது நேரம் கூடிய நேர பயிற்சிகள் உண்டு, அப்படி நீங்கள் பொருள் காணலாம். அப்படி இல்லை என்றால் அனுஷ்டானம் என்ற ஜப நேரத்தில் கூட மனைவியின் சிந்தனை இல்லாமல், மனைவியை பற்றி சிந்திக்காது, மனைவியுடன் மனைவியை பற்றி ஒன்றும் நினைக்காது நீங்கள் அந்த அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னது. அது மிகவும் ஒரு துப்பரவான முறை. அது ஏன் துப்பரவு என்று பார்த்தால், அந்த அனுஷ்டானத்தை வைத்து நாங்கள் மந்திரங்களை சொல்லும் போது எப்போவும் தூய நிலையிலிருந்து சொல்ல வேண்டும். மந்திரம் என்பது எங்களுடைய குருநாதர் சொல்லுவார், நெருப்புக்கு சமம். ஆகவே அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது, அந்த மந்திர ஜபம் செய்யும் போது உச்சரிக்காமல் சொன்னால் கூட, செய்யும் போது நாங்கள் சில விதிவிலக்குகளை கவனிக்க வேண்டும். அதில் சிலதுகள் எங்களுடைய சாதகர்கள் நீங்கள் செய்கின்றீர்கள். மந்திர ஜபமாலை வைத்திருப்பீர்கள், அல்லது ஒரு திசையை நோக்கி இருப்பீர்கள், அல்லது ஒரு இருக்கையை போட்டிருப்பீர்கள். உங்களுடைய சாதனையில் அதில் மந்திரமும் அடங்கும். அந்த இருக்கைகளில் கூட விடயங்கள் உண்டு. மான் தோலை போட்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முக்தி. நீங்கள் புலித்தோலை போட்டிருந்தீர்கள் என்றால் சித்தி. சாதாரண பாய்களிலோ மற்ற இடங்களில் இருப்பீர்கள் என்றால் சௌபாக்கியம் என்று பாபாஜி கொடுக்கின்றார் அவருடைய புத்தகத்தில். அது அந்தந்த நிலையில் இருக்கும் போது அதுவும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதுக்காக அந்த இருக்கையை மாத்திரம் போட்டுவிட்டு கிரியாவை செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சித்தியும் இல்லை, முத்தியும் இல்லை, சௌபாக்கியமும் இல்லை. ஆகவேதான் இந்த விடயத்துக்கு இப்போது மீண்டும் வருவோமாக இருந்தால், இந்த அன்பரின் கேள்விக்கு இங்கு பெண்களை போடப்பட்டிருக்கின்றது ஒரு நிபந்தனையாய். அதற்குரிய விடயம், இது துப்புரவாக செய்யப்பட வேண்டிய நிலை. அதே போல் பெண் சாதகர்களுக்கு கூட ஆண்களை அந்த நேரம் அணுகாமல் இருக்க வேண்டும் என்றும் போட்டிருக்கலாம், போடவில்லை. இருப்பினும் பெண் சாதகர்கள் என்பது ஒரு பிறப்பு மாத்திரமல்ல. இப்போது பெண்ணாக இருப்பவர் அடுத்த உடலில் ஆணாக இருப்பார். ஆகவே பொதுவாகத்தான் அந்த விடயத்தை போடப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன் பாபாஜியின் புத்தகத்தில். அதை விட இந்த சாதனை நேரத்தாலும் அந்த விதிவிலக்குகள் உரக்க பேசப்பட்டிருக்கலாம் பாபாஜியார். 8 மணி நேரம் சாதனை செய்யும் போது ஒரு விதமான தடங்களும் உங்களுடைய சாதனைக்குள் இருக்கக்கூடாது என்பது அதன் கருத்தாக இருக்கலாம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த கேள்விக்கு, அது காலம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவதென்றால் உங்களுடைய மனத்தை வென்று அந்த நிலையில் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் மாத்திரம், அதாவது வெளி பொறிகளை வெல்ல வேண்டும், அதை உள்ளுக்குள் கொண்டு வருவது மனம். ஆகவே மனத்தை வெல்ல வேண்டும் என்பதற்குரிய காரணம் அப்படியாக இருக்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட இடம், இந்த பகுதி கொடுக்கப்பட்ட இடம் பாபாஜியின் புத்தகத்தில் ஜபத்தை பற்றி பேசும்போது. ஆகவே இங்கு அந்த அனுஷ்டானத்துக்குத்தான் பாபாஜி முக்கியத்துவம் கொடுத்து இதை கொடுத்திருக்கின்றார். அனுஷ்டானம் என்பது மீண்டும் கிரியா சாதனை என்று சொல்லப்படும் கிரியையில் ஒரு பகுதி. ஆகவே அந்த ஜபம் அங்கு ஒரு பகுதியாக அதற்குள் புகுத்தப்படுகின்றதோ, ஆகவே அதை பகுதியாக அதை அந்த நேரத்தில் செய்தாலும் சரி அல்லது முழுமையான ஜபம் செய்தாலும் சரி, அந்த விதிவிலக்குகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சத்குரு கிரியா பாபாஜியின் கூற்றின்படி என்பது இந்த அன்பருக்குரிய பதில். ஆகவே நாங்கள் இதை வைத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த ஜபத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவோம். இந்த இடத்திலிருந்து இந்த கேள்விகள் வந்தபடியால் எல்லாம் இந்த யுகத்தை பற்றி கதைக்கும் போது ஜபம் வருகின்றது. ஆகவே இந்த ஜபத்தை பற்றி பார்ப்போமாக இருந்தால், இந்த ஜபத்தை பற்றித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை படித்திருக்கின்றோம். சிவாய நமஹ் மந்திரம், அஞ்செழுத்து மந்திரம் ஓத வேண்டும். ஏனென்றால் அதான் அதிசிறந்த ஓம்காரத்துக்குள் இருக்கும் மந்திரம். அதை நாங்கள் சொல் மந்திரமாக எடுத்து ஓதுகின்றோம். நாங்கள் சாதகர்களாக இருப்பவர்கள், இந்த உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு பின், எங்களுக்கு மேலே இவற்றை செய்பவர் இறைவன் தான் என்று அறியத் தொடங்கிவிட்டோம் என்றாலே சிவாய நமஹ் ஓதுங்கள் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அதற்கு மேலாக பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம் ஓதும் போது அது சிவாய நமஹ் போல் மிகவும் ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம். ஆனால் அது சொல் மந்திரம் என்று படித்திருக்கின்றோம். 5 சொற்கள் அடங்கிய மந்திரம் ஓம் கிரியா பாபாஜி நமஹ ஓம். நீங்கள் அந்த மந்திரத்தை ஓதுவது மிகவும் உங்களுக்கு சிறப்பானது. ஏனென்றால் இப்படியான சொல் மந்திரங்களுக்குரிய கட்டுப்பாடுகள் பல இல்லை. ஆகவே அதை ஜபத்தில் சொல்லும் போது நீங்கள் இந்த கட்டுப்பாடுகளுக்குள் இருக்க தேவையில்லை. ஆனால் அதனுடைய வெற்றியை நீங்கள் துரிதமாக அடைய வேண்டுமென்றால் இந்த ஜபத்துக்குரிய கட்டுப்பாடு அதற்கு நீங்கள் பாவித்து கொள்ளலாம். ஆகவேதான் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம் எல்லா ஆன்மாக்களாலும் எப்பவும் உச்சரித்து சொல்லக்கூடியது ஜபத்துக்கும் மேலால். ஆகவே இந்த மந்திரங்கள் என்று எடுக்கும்போது அது நெருப்பு. அது சொல்லப்பட்ட விதி விளக்குகளை நாங்கள் தொடர வேண்டும். அதற்கு பாபாஜி கொடுக்கப்பட்ட விளக்கம் அந்த ஜபத்தை பற்றி கதைக்கும் அத்தியாயத்தில் அடங்கி இருக்கின்றது. இந்த அன்பர் அந்த அத்தியாயத்தை வாசித்தபடியால் இவ்வளவும் இன்று உங்களுக்கு செய்தியாக வருகின்றது. பாபாஜி பரம்பொருளின் அருளுடன். பாபாஜியின் புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் வாசிக்கும் போது எல்லாம் சைவ சித்தாந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விடயத்தில் நினைவட்டு இருக்கின்றது. இதே மாதிரியான கேள்விகள் வந்தால்தான் உங்களுக்கு விளக்கங்கள் கூட கிடைக்கும். ஆகவே சிந்தியுங்கள், கேள்விகளை எழுப்புங்கள், விடைகளை பாபாஜியிடமிருந்து எடுங்கள். இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் இறுதியான ஒரு விளக்கம். ஆகவே அதற்கு நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களோ தெரியவில்லை, இருந்தால் உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை, இறைவனையா இணைப்பில் இல்லை. இன்று அவர் லண்டன் மாநகர் சென்றிருக்கின்றார் 3 மாத காலத்திற்கு. என்றபடியால் அவர் இணைப்புகளுக்கு வருவது தாமதமாகலாம் அல்லது வராமலும் விடலாம் என்ற நிலை அவருக்கு அங்கு சென்ற இடத்தில். ஆகவே கடந்த மற்றைய சத்சங்கங்களில் வந்திருக்கின்றார், இன்றைய சத்சங்கத்தில் காணவில்லை. கார்த்திகேயன் ஐயாவும் இன்றைய சத்சங்கத்தில் என்னுடைய தொலைபேசி இணைப்புக்கு வரவில்லை. அதற்குரிய காரணம் இன்று அங்கு புது வருட பிறப்பு இன்று காலை ஆரம்பமாகி இருக்கின்றது இந்தியாவில். அவருக்கு பல பணிகள் உண்டென்று நேற்று கூறியிருந்தார் எங்களுடைய சத்சங்கம் முடியும் போது. ஆகவே தொண்டென்று வந்துவிட்டால் அவர் அதற்குத்தான் முதலிடம் கொடுப்பார், அது சரியான விடயம். ஆகவே அவரும் இன்று இணைப்பில் இல்லை. ஆகவே இந்த இடத்தில் நான் முழுமையாக இதை சொல்லியிருக்கின்றேன். கேள்விகளுக்குரிய பதில் தேவையானவற்றையும் அதில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு இறுதியாக செய்ய தெரிய வேண்டியது, இந்த பாபாஜியின் புத்தகத்தில் கிரியா அல்லது கிரியை என்று சொல்வது ஒரு தொகுப்பான பயிற்சி. அது ஐந்து உடலுக்குமான பயிற்சி. அனுஷ்டானம் என்ற சொல்லு எங்கேயும் பாபாஜி போட்டு அதற்குரிய விளக்கம் தந்திருந்தால் அது முழுக்க முழுக்க ஜபம். ஜபத்துக்குரிய அந்த அஞ்சு ரவுண்டாகிய ஜபத்துக்குரிய விளக்கம் என்பதை நீங்கள் மனதில் எப்பவும் வைத்திருங்கள். இந்த கிரியை என்று சொல்வது கிரி என்று சொல்வதென்றால் செயல், அதை நாங்களுக்கு தெரிய வேண்டும் கிரியா சாதகர்களுக்கு. யா என்று சொல்வது தூய விழிப்புணர்வு, அதாவது நாங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து செய்வதுதான் கிரியா யோகம். கிரியா என்று சொல்வதற்குரிய பதில், நாங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து இந்த விடயங்களை செயல்களை நாங்கள் செயலாற்றுவதுதான் கிரியா என்பதன் பொருள். ஆகவே அது கிரியா யோகமாக இருந்தால் யோகத்தில் செய்யும் ஐந்துடலுக்குரிய பயிற்சியும் அந்த முறைப்படி செயலாற்றுகின்றோம் விழிப்புணர்வுடன் என்பது அதன் கருத்து. ஆகவே கிரியா, இனிமேல் கிரியா என்ற சொற்களை ஒரு சாதகர்கள் உங்களுடன் பாவித்தால் அது முழு பயிற்சியை ஐந்துடலுக்கான பயிற்சியை சேர்த்து செய்யும் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அனுஷ்டானம் என்று சொல்லி வரும்போது அது ஜபத்திற்கு மாத்திரம் என்று சொல்லி இன்றைய கேள்விகளில் பல விடயங்களை ஆராய்ந்தோம். எல்லாம் பாபாஜி கொடுத்த விடயங்கள் தான். அதை சைவ சித்தாந்தத்துடன் ஒருங்கிணைத்து பார்த்தோம். நன்றி சொல்கின்றேன் மீண்டும் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமஹ.